செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த காலை பொழுதினில் சனிக்கிழமை காலை வேளையில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் வினை திட்பம் அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவார் எண்ணியார் திண்ணியராக பெறின். இதற்கு விளக்கம் என்னன்னா, நல்லவற்றை செய்ய எண்ணுபவர்கள் தாம் செய்ய நினைத்த செயல்களை செய்து முடிப்பதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவற்றை எண்ணியபடியே செய்து முடிப்பார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஒருவது ஒருவருடைய உருவத்தை கண்டு மற்றவர்கள் அவரை இகழாது இருக்க வேண்டும். ஏனெனில் உருண்டோடுகின்ற பெரிய தேருக்கு அமைந்துள்ள அச்சாணி சிறியதாக இருப்பதைப் போல் உருவில் சிறியராக அமைந்திருந்தாலும் செயலை செய்து முடிப்பதில் மிக வல்லவராய் இருப்பவர்களை இவ்வுலகம் பெரிதும் மதிக்கின்றது.
முத்தமிழ் சங்கத்தின் நீண்ட கால உறுப்பினர் திருமதி டாக்டர் அருணா சேகர் அவர்கள் நியூசிலாந்து 25 வருடங்களாக வசிச்சுட்டு வர்றாங்க. மேசை யூனிவர்சிட்டியில லெக்சரராக பணிபுரிந்து தற்பொழுது தனது ஓய்வு காலத்தில் குழந்தைகளுக்காக புத்தகங்கள் எழுதிட்டு இருக்காங்க. இவரது புத்தகங்களை 2 வயதிலிருந்து குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு படங்களுடன் கூடிய புத்தகங்கள் குழந்தைகளால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். பெட்பால்ஸ், ஒன் ஆஃப் அ கைண்ட், கெஸ் ஹூஸ் டெய்ல், ஆஷா த ஆட்டோ டிரைவர், இந்த 4 புத்தகங்களுமே குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள். அவங்கள்ட்ட நம்ம இன்னைக்கு ஒரு நேர்காணல் செய்தோம். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றின சில குறிப்புகள். சென்னையில் தன்னுடைய அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் இவங்க கோல்டு மெடலிஸ்டாகவும் வெளிவந்திருக்காங்க. நியூசிலாண்டுக்கு வந்து மெசை யூனிவர்சிட்டியில் PhD முடித்து அதே யூனிவர்சிட்டியில் லெக்சரராக வேலை பார்த்துருக்காங்க. தனது ஓய்வு காலத்தில் குழந்தைங்களுக்காக புத்தகங்கள் எழுதிட்டு வர்றாங்க. இது மட்டுமன்றி சிறந்த ஆசிரியராக 4 முறை தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் கதா பப்ளிகேஷன்ஸ் சென்னையில் ஒரு போட்டி நடத்தினாங்க, உலகளாவிய போட்டி. அதில் போட்டிக்கு தலைப்பு என்னென்னா, திறமையை தேடுதல். அந்த போட்டியில் இவங்க கலந்து கொண்டு அவங்களுடைய சார்பாக ஒரு கவிதை ஒன்று அனுப்பியிருக்காங்க. அந்த கவிதை எதை பற்றினா, கேட்டுக்கும் டாகுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. இவருடைய புத்தகங்களாகட்டும் கவிதைகளாகட்டும் பொழுது போகிறதுக்கு மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கு கற்கும் ஆற்றலையும் அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவருடைய புத்தகங்கள் இருக்கின்றது. இப்போ அவங்கள நம்ம சந்திக்கலாமா? வணக்கம் மேடம். முத்தமிழ் சங்கத்தின் சங்கம் வானொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. குழந்தைகளுக்காக புத்தகங்கள் எழுதிட்டுருக்கீங்க. இதை ஒரு பொழுதுபோக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி தெரியல. குழந்தைங்களுக்கு ஏதோ உங்களால் நல்லது பண்ணணும். மேபி நீங்கள் 25-30 வருஷங்களாக பல நாடுகளில் ஆசிரிய தொழில் பண்ணினதுனால கூட இருக்கலாம். அல்லது உங்களுக்கு இயல்பாகவே குழந்தைகள் மேலே ஒரு ஆர்வம் இருந்து, நம்ம ஊரில் என்ன தாத்தா பாட்டி இருப்பாங்க கதை சொல்கிறதுக்கு, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி கிடையாது, அவங்களுக்கு யாராவது கதை சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்திலையும், இயல்பாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கதையின் மேல் இருக்கக்கூடிய ஆர்வத்திலையும் நீங்கள் இந்த கதை எழுதுறத ஆரம்பிச்சிருக்கலான்றது என்னுடைய எண்ணம். அதை பற்றி நம்ம நேயர்கள்ட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா?
இந்த இன்டர்வியூ கேட்குறவங்களுக்கு வணக்கம். இந்த வாய்ப்புக்கு முத்தமிழ் சங்கமுக்கு ரொம்ப நன்றி. இப்போ உங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்குறேன். அனுப்புண்ணி, நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் ரொம்ப வருஷமாக டீச்சராக இருந்திருக்கேன். எனக்கு கதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். கதை மாத்திரம் இல்லை, கதையோட பசங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நம்ம நாட்டில் நாங்கள் தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்டிருக்கோம். இங்கே இருக்கிற பசங்க அவங்க தாத்தா பாட்டி வேறு ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதை மிஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி கதைங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எழுதுகிற கதைங்க நம்ம நாட்டை பற்றி அவங்க இந்த பசங்க படத்தில் பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, விரும்புவாங்க. அதனால் நம்ம நாட்டை பற்றி நிறைய கதைங்க எழுதுகிறேன்.
ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம். நான் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கதை மட்டும் இல்லை, அவங்கள வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு, படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கதைகள் இருக்குன்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்ததான் நான் வந்து உங்களுடைய கதைகளை வந்து படித்தேன். அப்போ அதில் வந்து ஹூஸ் டெய்லிஸ்ன்ற கதையில் வெறுமன கதையோ ஒரு படத்தையோ மட்டும் சொல்லிட்டு போகாமல் குழந்தைங்களை இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறீங்க. இது யாரோட டெய்லு, இது என்ன பண்ணுச்சு, அதாவது அந்த கதையை அவங்க வந்து ரெகுலராக கேட்குறாங்களா, சரியாக கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு ரீசெக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் கதை சொல்லும்போது பாதிலே நிப்பாட்டிட்டு அந்த ராமன் என்ன ஆனா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பாபேன்னு முழிக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம அந்த கதையோடு ஒன்றி போகிறோமா அப்படின்றத குழந்தைங்களை ரீசெக் பண்ணுற மாதிரியான ஒரு யுக்தியையும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இது ஒரு அழகான ஒரு யுக்தின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த உங்களுடைய கதை எழுதுகிற ஆர்வம் எப்போ ஆரம்பிச்சது, எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கதை சொல்லணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சுன்றத நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிறீங்களா?
ஆமாங்க, இந்த கதை கெஸ் ஹூஸ் டேல பசங்க படிக்கும்போது அடுத்தது என்ன வருதுன்ற எதிர்பார்ப்பாங்க. பசங்க ஆர்வத்துக்கு என் கதைகள் எல்லாமே புது மாதிரியா இருக்கும். அப்போதான் பசங்களுக்கு பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே படிக்க கற்றுக்கினா பசங்களுக்கு ரொம்ப நல்லது. என் கதைகள் பசங்க சின்ன 3 வயசுலேருந்தே படிக்கலாம். ஆர்வம் இருக்கிறது ரொம்ப நல்லது, கேள்வி கேட்கறது நல்லது, அப்படி தான் சின்ன பசங்க கற்றுக்குவாங்க.
ரொம்ப சரியாக சொன்னீங்க மேடம். எந்த ஒரு குழந்தை கேள்வி கேட்க ஆரம்பிக்குதோ அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆற்றலும் கற்கும் திறனும் அதிகமாகன்றது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணது. அந்த மாதிரி உங்களுடைய கதைகள் வந்து அடுத்து என்ன என்ன வரப்போகுதுன்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் எழுதின புஸ்தகம் வந்து ஆஷா தி ஆட்டோ டிரைவர். இந்த புஸ்தகம் வந்து இப்போ ட்ரெய்லர் தான் வந்திருக்கு, இன்னும் புஸ்தகம் வெளிவரவில்லை, பப்ளிஷிங் இதில் இருந்துகிட்ருக்கு. அதையும் நீங்கள் சொன்ன மாதிரி சேரிட்டிக்கு கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு பண்பு இது உங்ககிட்ட இருக்கிறது. இந்த கதையில் வந்து நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, சென்னையை சுற்றி அந்த ஆஷா ஆட்டோ டிரைவர் போகிறாங்க. இது சென்னையை சுற்றி இருக்கிறதுனால, ஒருவேளை நீங்கள் சென்னையில் படித்ததுனால உங்களுடைய அனுபவமா அல்லது முழுக்க முழுக்க உங்களுடைய கற்பனையா, இதை எங்களுடைய நேயர்களோட பகிர்ந்துக்கங்க.
நல்ல கேள்வி அன்னபூர்ணி. என்னோட அனுபவம் கற்பனையும் ரெண்டும் கலந்து எழுதியிருக்கேன். நம்ம சென்னையில் 8 வருஷம் இருந்திருக்கேன், இங்கே நியூசிலாண்டில் 35 வருஷம் ஆயிடுச்சு. சின்னப்போ நான் ஸ்கூலெல்லாம் அலாபாத்தில் படித்தேன். ஏன்னால் எங்கள் அப்பா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் விங் கமாண்டராக இருந்தார். சென்னையில் நான் மாஸ்டர்ஸ் படித்தேன், பேச்சுலர்ஸ் WCCயில் படித்தேன், மாஸ்டர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன், கோல்டு மெடல் பரிசுகள் வாங்கினேன். மேசி யூனிவர்சிட்டியில் இங்கே சீனியர் லெக்சரராக 25 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கேன். PhD இங்கே தான் பண்ணேன். எனக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்ட் 4 times கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக பெஸ்ட் புக் அவார்ட் வாங்கியிருக்கிறேன், சின்ன பசங்க புக்கில். அது இந்த அக்டோபர் இந்த வருஷம் கடைசியில் வரும். ஆஷா ஒரு ஆட்டோ டிரைவர் கதையில் ஆஷாவுக்கு நல்ல பண்புகள் இருக்குது. பொறுமையாக அன்போடு பத்திரமா ஆட்டோ ஓட்டுறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஆஷாக்கு மல்லிப்பூ ரொம்ப இஷ்டம். நான் இப்போ ரொம்ப சொல்லக்கூடாது கதையை பற்றி, நீங்கள் கதையை படித்து பாருங்க. நான் இந்த புஸ்தகம் சாரிட்டிக்கு கொடுக்குறேன். உதவம் கருங்கள் சென்னையில் சின்ன அனாதை பசங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூலில் இந்த கதை படிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த புக் வாங்கணும்னா tulikabooks.com போலாம். 9 languages டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, நான் இங்கிலீஷில் இருந்தேன். நம்ம பசங்களுக்கு இங்கே தமிழ் ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மறுபடியும் இந்த வாய்ப்புக்கு மிக நன்றி. தேங்க்யூ டு ஆல் லிஸ்னர்ஸ்.
மிக்க நன்றி மேடம், உங்களுடைய புத்தகங்களை பற்றி நம்ம விரிவாக பேசினதுக்கு. தொழில் தவிர நம்மளுக்குன்னு ஒரு பேஷன் வேணும். அந்த பேஷனில் நீங்கள் ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கான புஸ்தகத்தை நீங்கள் சூஸ் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறதோ குழந்தைங்களுக்கு புத்தகம் எழுதுறதோ அத்தனை சுலபம் கிடையாது. பொதுவாக கதை யார் வேணாலும் எழுதிடலாம், ஆனால் குழந்தைகளுக்கு அவங்களுடைய மன ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகள் எழுதுறது மிக மிக கஷ்டம். அதை ரொம்ப அழகாக நீங்கள் செய்திருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் குழந்தைகளுக்கு இல்லை மற்ற குழந்தைகளோட பர்த்டேக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா மேடமோட புஸ்தகங்களை வாங்கி பரிசு கொடுங்க. இந்த புத்தகங்கள் வந்து 2 வயதிலிருந்து 13 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு எந்த வயதினர் வேணாலும் படிக்கக்கூடிய அளவுக்கு எளிமையாகவும் படங்களோடையும் விறுவிறுப்பாகவும் இருக்கின்றது நிச்சயமான உண்மை. அவங்களுடைய வெப்சைட் arunashekar.com, ரொம்ப எல்லாராலேயும் ஈஸியாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய வெப்சைட்டை. அமேசான் பிரைமிலையும் இவருடைய புத்தகங்கள் கிடைக்குது. துலிகா பப்ளிஷர்ஸ் அதுலேயும் இவருடைய புத்தகங்கள் விலைக்கு உள்ளது. ரொம்பவும் நியாயமான விலையில் நம்ம டாலரில் குறைந்த விலையாக $5 நீங்கள் வாங்கலாம். பிள்ளைகளுக்கு பரிசளிப்பதற்கு நல்ல புத்தகங்கள். இன்னைக்கு அருணா மேடமோட ஆசையான பாடல் சின்ன சின்ன ஆசை.
அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான என் தமிழ் உறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்ட். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்டு சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்ரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
நல்லது நேயர்களே, உங்களை மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை நம் அருணா சேகர் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் பற்றி மிக அருமையான ஒரு நேர்காணலை நமக்கு வழங்கினார் அன்னபூர்ணி அவர்கள். அருணாசேகர் அவர்களுக்கு நம்முடைய சங்கம் வானொலி சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து தந்த நம்முடைய ஸ்ரீசாமி திருமலை அவர்களுக்கும் நன்றியினை இந்த நேரத்தில் உரித்தாகின்றோம். அடுத்து முத்தமிழ் சங்கத்தினுடைய பொங்கல் விழாவில் நம்முடைய குழந்தைகள் மிகவும் சிறப்பாக தமிழ் பேசி எல்லோரையும் மகிழ்வித்தார்கள். திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரை பற்றியெல்லாம் சொன்னார்கள். அந்த வகையில் பாரதியார் பாடல் ஒன்றினை இந்த வார நிகழ்ச்சியில் மூன்று தமிழ் குழந்தைகள் பாடுகின்றார்கள். இதோ முதலில் வருகின்றார் விஜய்.
தேடிச்சோது நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி மிக உழன்று பிற வாட பல செயல்கள் செய்து நசை கூடி கிளப்பதுவமேதி கொடும் கூற்றுக்கு கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ.
நன்றி விஜய், மிகவும் அழகாக மழலை தமிழில் பாரதியார் கவிதைகளை எங்களுக்கு வழங்கியதற்கு மிகவும் நன்றி. அடுத்து முத்தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர்களான திரு குரு பெருமாள் தேவி தம்பதியினருடைய குழந்தைகள் முதலில் காவியா யாழினையும் அதை தொடர்ந்து தமிழ்ச்சரண் அவர்களும் பாட இருக்கின்றார்கள், கேட்போமா?
தேடி சோறு நிதம் தின்று பல ஜின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பெருர் வாட பல செயல்கள் செய்து நரை குடி கிளப்பருவை மேதி கொரும் கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேதிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ.
தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமேதி கொடும் கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ.
இன்றைய நிகழ்ச்சியில் பாடி மகிழ்வித்த மழலை சொல்லங்கள் விஜய், யாழினி மற்றும் சரண் ஆகியோருக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களை ஊக்குவித்த அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் தமிழ் ஆசிரியை திருமதி சுஜாதா கோமதி நாயகம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த நேர்களே, நம்முடைய தமிழ் திரைப்படமான குணா படத்தினுடைய ஒரு பாடல் மலையாள திரைப்படத்தில் இடம்பெற்று மிகவும் பிரபலமாக இருக்கிறது. இது பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வருகிறது. பிற மொழி பாடல்கள் பிற மாநிலங்களில் பிரபலமடைவது, அதே போல நம்முடைய தமிழ் திரையுலகில் மலையாள பாடல்கள் இடம்பெற்று மிகவும் பிரபலமடைந்துள்ளது. அதுபோல தமிழ் மக்களிடம் பிரபலமடைந்த சில பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்போமா? தமிழ் திரையுலகத்தினுடைய சிறந்த இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான பாலு மகேந்திராவுக்கு ஒரு சமயம் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. அவசரமாக பணம் தேவைப்பட்டது. யார்கிட்ட போய் கேட்பது? கூச்ச சுபாவம் அதிகமுள்ள பாலு மகேந்திராவுக்கு ஒன்றும் தெரியல, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் சிந்திச்ச பிறகு அவர் நினைவுக்கு வந்த நபர் கமலஹாசன். ஏன்னா கமலஹாசனுக்கும் பாலு மகேந்திராவுக்கும் இடையில் எப்பவுமே ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருக்கும். உடனே அவர் கமலஹாசன் அலுவலகத்துக்கு நோக்கி புறப்பட்டு போனார். உற்சாகமாக பாலு மகேந்திராவை வர சொல்லி அமர சொன்னார் கமல். கூடவே அவரும் அருகில் உட்கார்ந்துக்கிட்டாருங்க. ஏன்னா கமலுக்கும் பாலு மகேந்திராவுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாலு மகேந்திரா தான் பணம் கேட்க வந்திருக்கின்ற விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உலக சினிமாக்கள் பற்றி சுவாரஸ்யமாக பேச ஆரம்பித்தார் கமலஹாசன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாலு மகேந்திராவிடம் மட்டும்தான் பேச முடியும். பாலு மகேந்திராவும் அதே சுவாரஸ்யத்தோடு பேச மணிக்கணக்கில் பேச்சு நின்றுக்கிட்டே போனச்சு. ஆனால் பாலு மகேந்திராவோட மனசுக்குள்ள எப்போது எப்படி பணம் கேட்கறது அப்படின்ற சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த நேரத்தில் கமல் பேச்சை நிறுத்திட்டு கடிகாரத்தை பார்த்தார். அடடா, பேச்சு சுவாரஸ்யத்தில் நேரம் போனதே தெரியலையே, நானும் ஷூட்டிங் போகணும், கொஞ்சம் இருங்க அது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து மாடிக்கு போயிட்டாரான் கமலஹாசன். பாலு மகேந்திரா என்ன செய்வதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் அமர்ந்திருந்தார். ஷூட்டிங் புறப்படுற நேரத்தில் கமல்கிட்ட பணம் கேட்கறது நாகரிகமாக இருக்காது. சரி, தானும் புறப்பட வேண்டியதுதான், பணத்திற்கு வேற யாரிடமாவது போய் நிற்கிறது அப்படின்ற சிந்தனையோடு எழுந்துட்டாரு பாலு மகேந்திரா. இந்த நேரத்தில் கமல் மாடியிலேருந்து விறுவிறுன்னு இறங்கி வந்து பாலு மகேந்திரா பக்கத்தில் வந்தார். கமலனுடைய கையில் ஒரு கணத்தை கவர்ந்தது. இந்தாங்க இதை அப்படின்னு அந்த பாலுமகேந்திரிட்ட கொடுத்தாரு. பிரித்து பார்த்தார் பாலுமகேந்திரா, அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமான தொகை இருந்தது அந்த கவருக்குள்ளார. என்ன பேசுறது எப்படின்னு தெரியாமல் பாலுமகேந்திரா தேய்ச்சி நிற்க கமல் சொன்னாராம், உங்களை எனக்கு தெரியும் சார், இது கடன் இல்லை அட்வான்ஸ். நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிக்கிற அடுத்த படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ண போறீங்க, உற்சாகமாக வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். எதுவும் பேசாமல் கண்கள் படிக்க கமலை கட்டி அணைச்சிக்கிட்டாராம் பாலுமகேந்திரா. அப்படி கமலுக்கு பாலுமகேந்திரா இயக்கிய படம் தான் சதி லீலாவதி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கின்ற மலையாள திரைப்பட பாடல் பாலுமகேந்திரா அவர்களுடைய இயக்கத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் வெளிவந்த ஓலங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை கேட்போமா? சமூக வலைதளத்தில் கண்ட ஒரு பதிவு, நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட்ட பிறகு ஜீரணத்துக்கு நிறைய ரத்தம் தேவைப்படும். நம்ம சாப்பிட்ட பிறகு 20 நிமிஷம் கழித்து 2 மணி நேரம் வரை வயிற்றில் ரத்த ஓட்டம் நிறைய இருக்குமா, அப்போது மூளைக்கு தேவைப்படும் ரத்தம் ரொம்ப குறையுது. இதனால தான் படுத்து தூங்கலாம் போல இருக்கும். தூங்கினால் மூளைக்கு வேலை குறைவு, குறைவான ரத்தம் போதும். அதே நடக்கும் பொழுது மூளைக்கு செல்லும் ரத்தம் கூடுது, மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் சப்ளையும் அதிகரிக்கிறது. இதனால்தான் சாக்ரட்டிஸ் நீட்சே போன்றவர்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் சிந்திச்சிருக்காங்க. நீட்சே நாள் முழுக்க காடு மலையில் நடந்துகிட்டே இருப்பாராம். அப்பொழுது தோன்றுகின்ற குறிப்புகளை எழுதி வச்சுக்குவார். டார்வினுடைய பரிணாமவியல் தத்துவங்கள் அனைத்தும் அவருடைய மாலை நேர நடைப்பயணத்திலேயே பிறந்திருக்கிறது. கிரேக்கர்கள் காலத்தில் கூட அவருடைய சீடர்களை ஃபாலோயர்ஸ் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது குருவை பின்பற்றி நடந்து கொண்டே சிந்திப்பவர்கள் அப்படின்ற அர்த்தத்தில். அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்றவர்கள் உடற்பயிற்சி மாஸ்டர்களாக இருந்திருக்காங்க. அதாவது பிளாட்டோ அப்படின்னு சொன்னால் பறந்து விரிந்த மார்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு அதனுடைய பொருளாம். இவங்க காலையில் வந்து அந்த உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துருவாங்க. மாலையில் அந்த அவர்கள் அவருடைய சீடர்கள் அவர்கள் பின்தொடர்ந்தே வர தத்துவம் விஞ்ஞானம் போன்ற பல விஷயங்களை விவாதிச்சிருக்காங்க. அதனால தான் அவருடைய சீடர்களை ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயங்கள் குறித்த சிந்தனைகளை நடைப்பயிற்சி சமயமும் உண்ணாநோன்பு இருக்கும் சமயமும் செய்யுங்கள், சிந்திக்கும் திறன் கூடும் அப்படின்னு சொல்லுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியினை நம்ம வந்து இந்தியா முழுக்க கேட்ட ஒரு பாடலான சின்ன சின்ன ஆசையரோட ஆரம்பித்தோம். அது முடிக்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க ஒழித்த ஒரு மலையாள பாடல் இது, காலம் கடந்து நிற்கின்றது. அதாவது செம்மீன் படத்தில் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல். இதோடு இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய திருமதி அருணாசேகர் அவர்களுக்கும், தமிழ் பள்ளி மாணவியர்களுக்கும், மற்றும் நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூரணி அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி மீண்டும் வரும் வாரங்களை உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். தோப்போடு இருக்கும் தென்னையை விட தனியாக இருக்கும் ஆலமரத்திற்கு வலிமை அதிகம். தண்ணீர் ஊற்றி வளர்க்கும் தென்னை ஊருக்கு உபயோகமாய், தானாய் வளர்ந்த ஆலமரத்தை வரம் கேட்டு ஊரே சுற்றும், தானாய் வளர்ந்து தனி திமிரோடு நில் என்கின்றார் கவிஞர் கண்ணதாசன். உங்கள் திறமையை என்றுமே செலவழிக்க தயங்காதீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் திறமை ஒரு இடத்தில் வெளிப்படுகிறதோ அதை பொறுத்தே உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் தரப்படும். உழைப்பை ஒருபொழுதும் நிறுத்திவிடாதீர்கள். ஏனால் உழைப்பு மட்டும்தான் உங்கள் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்து காட்டும் எனும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
அக்கரை போனோரே காணா பொன்னினு போனோரே, கடலின் அக்கரை போனோரே காணா பொன்னினு போனோரே, போய் வரும்போழெந்து கொண்டு வரும் கை நிறைய, போய் வரும்போழெந்து கொண்டு வரும் பதினாலாம் தாவிலே பாலாழி திரையிலே மல்சகன்னெகமாருடே மாணிக்க கல்லு தராமோ. I'm not a man.